தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உணவு உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படிங்கறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறத விடவும் எவ்வளவு தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் இப்போ கேள்வியே. ஏன்னா மனிதருக்கு உண்டாகக்கூடிய நோய்கள்ல பாதி நோய் உணவுல இருந்தான் வருது அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அங்கக முறையில வேளாண்மை செய்தா தரமான பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னும் இப்ப சொல்லிட்டு வர்றாங்க. அங்கக முறையில சில விதிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்குது. அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும்னா நல்ல தரமான பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப அதை பத்தி விளக்குறதுக்காக கோயம்புத்தூர் விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறையின் மதிப்பீட்டாளர் முனைவர் டாம் பி. சைலஸ் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
வணக்கம்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேளாண்மையில வெளியில இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடு பொருட்களை குறைச்சாதான் வேளாண்மை லாபகரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதோட வேதியியல் பொருட்கள் அதை குறைச்சாதான் ஆரோக்கியமான உற்பத்தி பொருட்களை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இன்னைக்கு பிரபலம் அடைஞ்சிட்டு வருது. அதனுடைய அந்த தரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அங்கக சான்றளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை வந்து நம்ம தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு.
ஆமாங்க.
இப்ப நீங்க வந்து அதுல ஒரு முக்கியமான பணியில இருக்கீங்க, இந்த பணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தமிழ்நாட்டில் கடந்த 2007 மே மாதம் கோவையை தலைமையிடமாக கொண்டு அங்கக சான்றளிப்பு துறையை தமிழக அரசு உருவாக்கியிருக்கு. இந்த துறையின் முக்கியமான பணி என்னென்னா, நம்ம மாநிலத்தில் அங்கக முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளின் பண்ணைகளை ஆய்வு செய்து அவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெற்று அவர்களுக்கு தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தின் கீழ் தரச்சான்று வழங்க வேண்டும். சான்றளிக்கும் விவசாயிகளின் விளைபொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் வாய்ப்புகள் உருவாகும். இந்த பொருட்கள் உலக அளவில் மிகவும் அதிகமாக விரும்பி நுகர்வோர்களால் வாங்கப்படுகின்றன. காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு நோயில்லாத வாழ்க்கை, நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த அங்கக முறையில் சான்றளிக்கப்பட்ட விளைபொருட்களை உண்பதன் மூலம் இதற்கு ஒரு சரியான தீர்வு காண முடியும்னு எல்லாருமே நம்புகிறாங்க. உலக அளவில் இது வந்து விஞ்ஞான முறையில் ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு உண்மை. ஆகவே நம்முடைய விவசாயிகளுக்கும் இன்னைக்கு உலக அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முறையின் பலன்களை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு தமிழக அரசு முன்னோடியாக இந்த துறையை உருவாக்கியிருக்கு. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இந்த துறைக்கு மத்திய அரசின் அப்பிடா நிறுவனத்தின் கீழ் சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தையும் இப்போது பெற்றிருக்கு. அந்த அங்கீகாரம் இருக்கிற அமைப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரி அங்கக விவசாயத்திற்கு சான்றுகள் வழங்க முடியும். அந்த அங்கீகாரம் தமிழகத்துக்கு கிடைத்து 2009 கிடைத்தது. அதன் பிறகு இந்த மாதிரி அங்கக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் நம்மகிட்ட பதிவு செய்கிறாங்க, சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகின்றது.
சரிங்க. இப்போ இந்த அங்கக சான்று அதை பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. பொதுவாக இதற்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோங்களே, அந்த சான்று பெறணும்னா என்னென்ன விதிமுறைகள் நம்ம இந்த அங்கக சான்றளிப்பு துறை பின்பற்றதுன்னு?
இந்த சான்றிதழ் விவசாயிகள் பெறணும்னா, நான் குறிப்பாக நம்ம நாட்டினுடைய தேசிய அங்கக உற்பத்தி திட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு தரத்தை மத்திய அரசு உருவாக்கி இந்த தரம் உலக நாடுகளின் தரங்களுக்கு இணையானதாக ஒப்பந்தம் செய்திருக்கு. குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தரங்களுக்கு இணையான தரம் இந்த தேசிய அங்கக உற்பத்தி திட்டம் என்று மத்திய அரசு அந்த நாடுகளின் அமைச்சர்கள் மூலம் ஒப்பந்தங்கள் செய்து நம்ம நாட்டில் அங்கக முறையில் சான்றளிக்கப்பட்ட விளைபொருள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அல்லது ஐரோப்பிய நாடுகளில் சான்றளிக்கப்பட்ட விளைபொருட்களுக்கு நிகரானது, இங்கே உள்ள பொருட்களை சான்றளிக்கப்பட்ட பொருட்களை அங்கே கொண்டு விற்பனை செய்யலாம், அது மாதிரி அங்கே இருக்கிற பொருளை இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்யலாம், இதற்கு இந்த நாடுகள் தடை எதுவும் விதிக்கக்கூடாது, இது ஒரு குறிப்பிட்ட தரங்களுக்கு உட்பட்டது என்று சொல்லி அரசாங்கம் இந்த மாதிரி சான்றுகள் வழங்குது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த தேசிய அங்க உற்பத்தி திட்டம்னு சொல்லக்கூடிய இந்த சான்று முறையில் பார்த்தீங்கன்னா தேசிய அங்க உற்பத்தி தரங்கள்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த தரங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் அந்த தரங்கள் நிர்ணயம் செய்யப்படுது. முதல்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய விதைகள்லேருந்து அவங்க பண்ணையின் பராமரிப்பு எவ்வாறு அங்கக முறையில் அந்த பண்ணையில் பராமரிக்கப்படுது, அதில் ஊட்டச்சத்து நிர்வாகம் பயிர்களுக்கு எவ்வாறு அவர்கள் கொடுக்கிறார்கள், அதில் என்னென்ன பொருட்களை அவங்க பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டிய பொருட்கள் என்ன, இது பற்றியும் அந்த திட்டத்தில் சொல்கிறாங்க. இது தவிர பூச்சி நோய் கட்டுப்பாடு செய்யும்போது என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி பூச்சி நோய் மேலாண்மை செய்யலாம், அங்கக முறையில் முழுமையாக அங்கக முறையில் அது இருக்கணும், தவிர்க்கப்பட வேண்டிய எந்த இடுபொருட்களையும் பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக இந்த அங்கக முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா எந்த விதமான ரசாயன உரங்களையும் பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் பூச்சி நோய் கட்டுப்பாட்டிற்கு எந்த ரசாயன மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் களைக்கொல்லியையும் பயன்படுத்தக்கூடாது. இது தவிர விதைகளில் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு சொல்லுவோம், அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அல்லது எந்த விதமான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்களையோ அவர்கள் விதையாகவோ அல்லது ஒரு மருந்தாகவோ இந்த முறையில் பயன்படுத்தி வேளாண்மை செய்யக்கூடாது. இவை அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டிய அல்லது அனுமதிக்கப்படாத இடுபொருட்கள். அப்போ நீங்கள் கேட்பீங்க இதில் என்ன அனுமதிக்கலாம், இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது நமக்கு விவசாயிகளுக்கு சில இடுபொருட்கள் கட்டாயம் வேணும். ஒரு பயிர் வளரணுன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள், குறிப்பாக தழை மணி சாம்பல் மற்றும் இதர சத்துக்கள் அனைத்தும் பயிருக்கு தேவை. இது மண்ணில் வந்து தேவையான அளவு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த சத்துக்களை பயிருக்கு கொடுக்கறதுக்கு சில முறைகளை நாங்கள் இதில் விவசாயிகளுக்கு சொல்கிறோம். இந்த முறைகளில் குறிப்பாக நம்ம வந்து சத்துக்களை பராமரிக்கிறதுக்கு மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய மூடாக்கு அமைக்கக்கூடிய ஒரு முறை. பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஊட்டச்சத்துக்களை பண்ணையிலேயே தயாரிக்கக்கூடிய பல்வேறு உரங்கள், பல்வேறு உர சத்து ஊக்கிகள் மூலம் கொடுக்கலாம். குறிப்பாக பார்த்தோன்னா இந்த அங்கக வேளாண்மைக்கு விவசாயிகள் ஒவ்வொருவரும் ஆடு மாடு பராமரிக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா அந்த ஆடு மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கோமியம், இது எல்லாமே பயிர்களுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது. அந்த சாணத்திலிருந்து அவங்க வந்து ஜீவாமிருதம் தயாரிக்கிறாங்க, சிலர் பஞ்சகாவியை தயாரிக்கிறாங்க, ஈயம் போன்ற இதர பொருட்களையும் பண்ணையிலேயே விவசாயிகள் தயாரித்து பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த முறையில் பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நல்ல முறையில் கிடைக்குது. இது மட்டும் இல்லை, மண்ணையும் வளப்படுத்துகிறாங்க. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வந்து ரொம்ப பெருகுது. குறிப்பாக அங்கக வேளாண்மையில் மண்ணின் வளத்தை அதிகப்படுத்துறது தான் ஒரு முக்கியமான கோட்பாடு. அந்த கோட்பாட்டின்படி மண்ணின் வளத்தை அதிகப்படுத்தும் போது அந்த பயிர்களுக்கு தொடர்ந்து பயிர் மகசூல் பாதிக்கப்படாதவாறு அதிகரித்து கொண்டே வரும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுது, நீடித்த வேளாண்மை. இந்த மாதிரி நீடித்த வேளாண்மை செய்யணும்னா அதுக்கு மண்ணின் தன்மை மாறணும். மண்ணின் தன்மை மாறுவதற்கு நம்முடைய ரசாயன இடுபொருட்கள் உதவி செய்யாது. ஆகவே இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்களை விவசாயிகள் பயன்படுத்தும் போது மண்ணை வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பயிருக்கு தேவையான சத்துக்களையும் எளிதாக பயிர் எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அவ்வாறு பண்ணையிலேயே இந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிறதுனால விவசாயிகளுக்கும் செலவு மிகவும் குறைவாக இருக்குது. மண்புழு உரம், இன்னும் வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம் பண்ணையில். இதை வந்து அவர்களாவே தயாரித்து பயன்படுத்துறதுக்கு உரிய தொழில்நுட்பங்களையும் சொல்லி கொடுக்குறோம். மேலும் இந்த மாதிரி முறையில் அவர்கள் வந்து உர நிர்வாகம் செய்யணும். உர நிர்வாகம் மட்டுமில்லை, சில நேரங்களில் பூச்சி நோய் நிர்வாகம். பூச்சி நோய்கள் தாக்குவது இயற்கை. பூச்சி நோய்கள் தாக்கும்போது பொருளாதார சேத நிலை அளவை கணக்கிட்டு பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த இயற்கை முறையிலேயே சில நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கலாம். இலைக்கரைசல்கள், பலவிதமான இலைக்கரைசல்கள் அல்லது வேப்பம் புண்ணாக்கு அல்லது வேப்ப எண்ணெய் இவற்றை பயன்படுத்திய பூச்சி கொல்லிகள் பயன்படுத்தி அவர்கள் பண்ணையில் தயாரித்தாலும் சரி, இல்லை வெளியிருந்து வாங்கி பயன்படுத்தினாலும் அதை அனுமதி பெற்று பயன்படுத்திக்கலாம். எங்களிடம் அனுமதி கோரினால் நாங்கள் அதை பரிசோதித்து அனுமதி கொடுப்போம். இயற்கையான ஒரு இடுபொருளாக இருந்தால் அதை நாங்கள் அனுமதிப்போம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் அங்கக விவசாயத்துக்கு உட்பட்டது
அப்படின்னு சான்று நீங்கள்
கொடுக்குறோம்.
இப்போ இந்த அங்கக சான்றளிப்புக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள தரங்கள் என்ன அப்படின்னு சொன்னதோட இன்னும் அதை விட சிறப்பாக விவசாயிகள் எப்படி இந்த அங்கக முறையில் பூச்சிகளையோ நோய்களையோ கட்டுப்படுத்தி மண்ணை நல்ல முறையில் பாதுகாக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ ஒரு விவசாயி வந்து உங்கள்ட்ட அவர் செய்கிற பயிருக்கு அங்கக சான்றளிப்பு பெற அதற்கான தகுதிகள் ஏதாவது ஏதாவது இருக்குங்களா? அதுக்கான முறை என்னங்க?
இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அங்கக சான்றளிப்பு பெற விரும்பும் போது விவசாயிகளுக்கு வந்து தனி நபராக ஒரு விவசாயி வந்து எங்ககிட்ட பதிவு செஞ்சு சான்றளிப்பு கோரலாம். அல்லது ஒரு குழுவாக விவசாயிகள் சேர்ந்து 25 நபர்கள் குறைந்தபட்சம் வந்து ஒரு குழுவுக்கு சான்றளிப்பு கேட்கலாம். அல்லது ஒரு நிறுவனமாக செயல்பட்டாலும் அவர்களுக்கும் சான்றளிப்பு வழங்குகிறோம். இப்போ ஒரு தனி நபராக சான்றளிப்பு கேட்கும்போது ஒரு விவசாயி சிறு குறு விவசாயியாக இருந்தால் அவருக்கு வந்து மொத்தம் 1,700 ரூபாய் கட்டணத்தில் சான்றளிப்பு வழங்கப்படுகிறது முதல் ஆண்டுக்கு. இரண்டாவது ஆண்டு அவர் வந்து அவருடைய பண்ணையை புதுப்பிக்க வேண்டும். அவர் அங்கக வேளாண்மையில் தொடர்ந்து இருக்கிறேன், என்னுடைய பண்ணையை ஆய்வு செய்து எனக்கு சான்று வழங்குங்கள் என்று இரண்டாவது ஆண்டும் புதுப்பிக்க வேண்டும், மூன்றாவது ஆண்டும் புதுப்பிக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த சான்றளிப்புக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா, ஒரு விவசாயி விண்ணப்பம் செய்யும்போது அந்த பண்ணைக்கு ஒரு மாறும் காலம் நிர்ணயம் செய்கிறோம். மாறும் காலம் என்பது அவருடைய பண்ணையின் பயிர் திட்டத்தின்படி நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு விவசாயி ஆண்டு பயிர்களை மட்டும் சாகுபடி செய்யக்கூடியவராக இருந்தால் அவருக்கு 2 ஆண்டு காலம் மாறும் காலமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. பல்லாண்டு பயிர்கள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 3 ஆண்டு காலம் மாறும் காலம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த மாறும் காலம் எதற்காக என்றால், அவருடைய மண்ணில் பலவிதமான ரசாயனங்களை போட்டு மண்ணின் தன்மை மிகவும் கெடுதல் அடைந்திருக்கும். அதை மாற்றி அதில் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தி அதன் ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் அளவு மிக அதிகமாக கொண்டு வந்த பின்னர் தான் அந்த பண்ணையிலிருந்து வரக்கூடிய விளைபொருட்கள் அங்கக தன்மையை கொண்டதாக இருக்கும். அதற்காக தான் அந்த மாறும் காலம். ஆண்டு பயிர்களுக்கு 2 ஆண்டு காலம் கழித்து அந்த பண்ணையிலிருந்து விதைத்து அறுவடை செய்யக்கூடிய பயிர்களுக்கு தான் அந்த முழுமையான அங்ககத்தன்மை இருக்கும். ஆகவே அந்த பயிர்களுக்கு தான் சான்று வழங்குகிறோம். பல்லாண்டு பயிர்களாக இருந்தால் 3 ஆண்டு காலம் முடிந்த பின் கிடைக்கக்கூடிய அறுவடையை சான்றளிக்கிறோம். இது ஒரு விவசாயி நம்மிடம் பதிவு செய்யும் போது, சிறு குறு விவசாயியாக இருந்தால் 1,700 ரூபாய் கட்டி பதிவு செய்யலாம். இதர விவசாயிகள் அவருக்கு எவ்வளவு நிலம் வேண்டுமானால் இருக்கலாம், அவங்க வந்து 2,200 ரூபாய் பணம் கட்டி அங்கக சான்றளிப்பு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த விவசாய பதிவு செய்யப்படும் போது அவர்களுக்கு மாறும் காலம் நிர்ணயம் செய்து அவருடைய பயிர் திட்டம் பெற்று அந்த பயிர் திட்டத்தின்படி அவர் சாகுபடி மேற்கொண்டுள்ளாரா, மேலும் அனுமதிக்கப்பட்ட இடுபொருட்களை மட்டும் பயன்படுத்துகின்றாரா என்பதை ஆய்வு செய்ய எங்கள் துறையின் ஆய்வாளர்கள் அவர்கள் பண்ணைக்கு சென்று ஆய்வு செய்து ஆய்வறிக்கை எங்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். அதை நாங்கள் பார்த்து அதில் எல்லா தரங்களும் பின்பற்றப்படுகின்றன என்பதை உறுதி செய்து உரிய காலத்தில் சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் குழுவாக பதிவு செய்வதற்கு குறைந்தபட்சம் 25 விவசாயிகள் ஒரு மாவட்ட அளவில் இருக்க வேண்டும். ஒரு மாவட்ட வரம்பிற்குள் 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழுவாக செய்ய முடியாது. ஆகவே குறைந்தபட்சம் 25 விவசாயிகள், அதிகபட்சம் 500 விவசாயிகள் சேர்ந்து ஒரு பதிவு செய்த ஒரு குழுவாக அமைந்து அவர்கள் விண்ணப்பம் செலுத்தலாம். இந்த குழுவிற்கு கட்டணம் 6,200 ரூபாய். 500 விவசாயிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மொத்தமாக 6,200 ரூபாய் கட்டணம். ஆனால் குழுவிற்கு ஒரு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்க வேண்டும். குழுவுக்கு ஒரு அலுவலகம் இருக்க வேண்டும். அந்த அலுவலகத்தில் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்கும் தனியாக ஒவ்வொரு கோப்பு பராமரித்து அவளுடைய பண்ணையை பற்றிய முழு விவரங்களும் அங்கு இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் உள்ளீட்டு ஆய்வுகள் அந்த குழுவே செய்ய வேண்டும். குழுவிலேயே ஆய்வாளர்களை நிர்ணயம் செய்து அந்த குழுவில் உள்ள விவசாயிகள் அனைவரும் அங்கக முறையில் விவசாயம் செய்கின்றார்கள் என்பதை அவர்களே உறுதி செய்ய வேண்டும். இதற்கு மேலாக நம்முடைய அங்கக சான்று துறையின் ஆய்வாளர்கள் மேலாக ஒரு சில முக்கியமான எதேச்சையாக சில பண்ணைகளை தேர்ந்தெடுத்து போய் அந்த குழு செய்திருக்கிற ஆய்வுகளுக்கு சரிதானா, அவங்க உரிய முறையில் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, உங்களுக்கு சான்று வழங்கலாமா என்பதை ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை அனுப்புவார்கள். இது வந்து குழுவாக செயல்படுபவர்களுக்கு. குழுவிலே தனியாக குழுவிற்கு தர நிர்ணயம் செய்யக்கூடிய தர நிர்ணய நூல் இருக்க வேண்டும், தர அலுவலர் இருக்க வேண்டும். குழு வந்து கூட்டங்கள் மாதந்தோறும் அவர்கள் நடத்தி ஒழுங்காக செயல்பட வேண்டும். இது கட்டுப்பாடுகள் இந்த குழுவிற்கு. அங்கீகரிக்கப்படாத எந்த இடுபொருட்களையும் விவசாயிகள் பயன்படுத்தவில்லை என்பதை குழு உறுதி செய்ய வேண்டும். மேலும் குழு தவிர பதிவு செய்யும் போது நிறுவனமாக விவசாயிகள் பதிவு செய்யலாம். ஒரு நிறுவனம் அவர்கள் நிறுவனத்தின் சார்பில் விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் இந்த திட்டத்தில் பங்கு கொள்ளலாம். அவ்வாறு பதிவு செய்யும் போது அவர்கள் 7,400 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். ஒரு நிறுவனமாக பதிவு செய்யும் போது தனியாக ஒரு நிறுவனம் பதிவு செய்யலாம், அல்லது ஒரு நிறுவனத்தை சார்ந்த குழு ஒன்று அமைத்து குழுவாக அவர்களும் பதிவு செய்யலாம். அது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் சொல்லுவோம். பெரிய நிறுவனங்கள் குழுவாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங்காக கொஞ்சம் விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக பதிவு செஞ்சுக்கலாம். குழுவுக்கு என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையை இவங்களும் கடைபிடிக்கணும்.
நிறுவனத்துக்காக
அதே நடைமுறைகள் கடைபிடிக்கணும்.
சரி, இப்போ பொதுவாக தனியாக ஒரு விவசாயி பதிவு செய்கிறதுக்கும் குழுவாக பதிவு செய்கிறதுக்கும் அவங்களுக்கு இந்த அதற்கு கட்ட வேண்டிய கட்டண தொகை குறைவாகுது அப்படிங்கிறது கண்கூட தெரியுது.
ஆமாங்க.
இதை தவிர வேற ஏதாவது நன்மைகள் வித்தியாசங்கள் இருக்குங்களா?
இருக்குங்க. இப்போ ஒரு தனியாக ஒரு விவசாயி பதிவு செய்யும் போது அவருக்கு சான்று வழங்கக்கூடிய ஆய்வுகள் மற்ற அவரிடமிருந்து பெற வேண்டிய ஆவணங்கள் அனைத்தையும் சங்கக சான்றளிப்பு துறையே பெற்று அதற்குரிய நடைமுறைகளை செய்யும். இப்போ குழுவாக பதிவு செய்யும் போது அந்த விவசாயியின் சான்றளிப்புக்கான முக்கியமான ஆவணங்கள் அந்த குழு பராமரிக்கும். மேலும் அவருடைய பண்ணை தொடர்பான அதிக விவரங்களை குழுவே வைத்து கொள்ளும். அந்த குழுவின் அலுவலகத்தின் மூலம்தான் அவருக்கு சான்று கிடைக்கும். அந்த குழு வந்து அந்த குழுவில் இருக்கக்கூடிய மொத்த விவசாயிகளுக்கும் குழுவுக்கு உரிய சான்று வழங்கப்படும். அவருடைய தொடர்பு அந்த குழுவோட தான் இருக்கும். அதிகமாக அந்த குழு அலுவலகம் தான் இந்த நம்ம துறையோட தொடர்பு வச்சிருக்கோம். குழு அலுவலகத்திற்கு தேவையான பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். இது தவிர சான்றில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் குழுக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேசிய அங்கக உற்பத்தி திட்டத்தின் படியும் இதன்படி தமிழ்நாடு அங்கக உற்பத்தி தரங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அது குறித்தும் ஒரு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது.
இப்போ வந்து உழவர்கள் அந்த மாதிரி உங்ககிட்ட தர சான்று பெற்றுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள்?
ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இந்த தர சான்றுகள் ஏன் அவங்களுக்கு வேணும்? இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அநேக நுகர்வோர்கள் வந்து அங்கக விளைபொருட்களை வாங்கி சாப்பிடணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் நம்மகிட்ட பார்த்தோன்னா முக்கியமான நகரங்களில் நிறைய கடைகள் வந்து வந்திருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக் ஷாப், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்னு விற்கிறாங்க. ஆனால் அவ்வாறு விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அங்கக முறையில் உற்பத்தி செய்யப்பட்டனவா என்பது ஒரு பெரிய சந்தேகத்துக்குரியான உள்ள விஷயம். நிறைய விவசாயிகள் வந்து அவங்க நான் ஆர்கானிக்காக பண்ணுறேன், நான் அங்கக முறையில் தான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கக முறையை பற்றின தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடையாது, புரிதல் இல்லை. அப்போ வந்து அவங்க தவிர்க்கப்பட வேண்டிய சில பொருட்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். அவங்களுடைய பொருட்கள் வந்து அங்ககத்தன்மை முழுமையாக இருக்காது. மேலும் இதை சாப்பிடக்கூடிய நுகர்வோருக்கும் அங்கே அங்கக பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளோ கிடைக்காமல் போவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுக்கணும். ஒரு நல்ல தரமான அங்கக பொருளின் விற்பனையை ஊக்குவிக்கணும். அது தவிர இப்போ வெளிநாடுகள் வந்து அங்கக பொருள்னு இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யணும்னா வெளிநாடுகளுக்கு அந்த பொருட்களுக்கு கட்டாயமாக இந்த சான்று இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்கு. அங்கக பொருள்னு சொல்லி அங்கக விளைபொருள்னு சொல்லி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் அங்கக சான்றளிப்பு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அது ஒரு கட்டாயம் அது. மேலும் உள்நாட்டில் விற்பனைக்கு இன்னும் அந்த கட்டாயம் வரவில்லை. இருப்பினும் நுகர்வோர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதற்கு இந்த சான்றளிப்பு மிக அவசியம் என்பதை இன்றைக்கு நிறைய விவசாயிகள் உணர்ந்துட்டாங்க. அவங்க சான்றளிப்புக்கு உள்ளால் வர்றாங்க. சிலர் நினைக்கிறாங்க நான் வந்து அங்கக முறையில் மாறிட்டேன், உடனே இப்போ போன மாதம் வரைக்கும் உரம் போட்டிருப்பாங்க, மருந்தடிச்சிருப்பாங்க, இந்த மாதத்தில் அவங்க வந்து இயற்கை முறையில் மாறி விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு ரெண்டு மாதத்தில் அவங்களுக்கு விளையக்கூடிய விளைபொருளை இது அங்கக முறையில் விளைஞ்சுன்னு சொல்லி கொண்டு போய் விற்பனை செய்கிறாங்க. அந்த விளைபொருள் அங்கக முறையில் விளைந்தது அல்ல. ஏன்னா அவங்க மண்ணில் நிறைய உலோகங்கள் இருக்கும், நிறைய தவிர்க்கப்பட வேண்டிய கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் இருக்குது. அந்த ரசாயனங்கள் எல்லாம் மாறணும், அந்த மண் வந்து முழுமையாக மாறணும்னா ரெண்டாண்டு மூன்றாண்டு காலம் அவங்க வந்து கால அளவு பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் விளையக்கூடிய பொருட்களை வந்து அங்கக முறையில் கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு கண்காணிப்பில் இருந்தால் அது வந்து தெரியும். இப்போ வந்து ஒரு விவசாயியை தானாகவே பண்ணும்போது அவர் செய்ய வேண்டிய முறைகளில் சில தவறுகள் வரலாம். அதனால தான் அங்கக முறைன்னு சொல்கிறோம். இது தவிர இப்போ வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்பும்போது பொருட்களை சில குறிப்பிட்ட பையர் வாங்குபவர்கள் வந்து சில டெஸ்ட் அவங்க பண்ண சொல்கிறாங்க. அதுக்காகவே நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வணிக சான்றிதழ் ஒன்று கொடுக்குறோம்.
இப்போ
முதல்ல விவசாயிகளுக்கு வாய்ப்பு சான்றிதழ்னு ஒன்று கொடுப்போம். இந்த மாதிரி பதிவு செய்த எல்லா விவசாயிகளுக்கும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிஞ்சாச்சுன்னா அவங்கள விண்ணப்பத்தின் பேரில் வாய்ப்பு சான்றிதழ் கொடுப்போம். அந்த வாய்ப்பு சான்றிதழ் வாங்கின விவசாயிகளில் முழுமையாக மாறும் காலம் முடிந்த அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட விளைபொருட்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வணிக சான்றிதழ் கொடுக்கலாம். அந்த வணிக சான்றிதழ் வந்து அந்த பொருட்களை ஒரு பையர், ஒரு வாங்குபவர் சேர்ந்து தான் விண்ணப்பம் கொடுக்கணும். வெளிநாட்டுக்கு நான் அனுப்புறதுக்காக வாங்குறேன், ஏற்றுமதிக்காக நான் வாங்குறேன்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். எவ்வளவு பொருள் வாங்குறாரு, எந்த விவசாயிகிட்ட வாங்குறாரு, அந்த எல்லா விவரங்களும் அதில் இருக்கும். அப்போ அந்த பொருளை வாங்குறவருக்கு இங்கேருந்து யாருக்கு அவர் அனுப்புகிறாரோ அவர் வந்து அவருடைய ஆர்டர் அதில் இருக்கணும். இப்போ அவர் சில பரிசோதனைகள் பண்ணுனா முடிவு கேட்பார். அதனால் இப்போ என்ன செய்கிறோன்னா, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரு சில பரிசோதனைகள் நாங்கள் செய்கிறோம். இப்போ முழுமையாக நம்ம அங்கக முறையில் பராமரிக்கப்பட்ட பண்ணையிலிருந்து விளையக்கூடிய பொருட்களுக்கு அந்த பரிசோதனையில் எந்த விதமான பாதிப்பும் வர்றதில்லை. ஒரு சில விவசாயிகள் ஏதோ தெரியாமல் சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பொருட்களை பரிசோதனை பண்ணி பார்த்தா அதில் வந்து அனுமதிக்கப்படாத சில உலோகங்களோ சில பொருட்களோ இருக்கும். அப்போ அந்த பொருட்களை நம்ம அனுப்ப முடியாது. அதுக்காகவே இப்போ வந்து முழுமையாக ஏற்றுமதிக்காக போகிற பொருட்களுக்கு பரிசோதனையும் முக்கியமாக வச்சுருக்குறோம். இந்த சான்றிதழ் நாங்கள் கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி பரிசோதனை செஞ்சு அதுலேயும் தேர்ன பிறகு தான் சான்றிதழ் வழங்குகிறோம். ஏற்றுமதிக்கு உள்ள பொருட்கள் மட்டும், உள்நாட்டு உற்பத்திக்கு நாங்கள் பரிசோதனை செய்கிறது இல்லை.
இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி உழவர்களுக்கு வந்து இந்த சில தரங்கள் நிர்ணயித்து அவங்க அதையெல்லாம் முறையாக பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறதையும் ஒரு கண்காணிப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தான் அவங்க வந்து அங்கக முறையில் இவங்க விளைவிக்கிறாங்க அப்படிங்கிற சான்றையும் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ அங்காடிகள், இயற்கை அங்காடிகள்னு வரும்போது அவங்க இதை வாங்கி விற்பனை செய்கிறாங்க, அவங்க வந்து இதை சரியாக பண்ணுறாங்களா, இவங்கள்ட்ட தான் கொள்முதல் செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான கண்காணிப்பு தான் இருக்குங்களா?
இது ஒரு முக்கியமானதுமா, இன்றைக்கி வந்து அரசு, மத்திய அரசு இதை பற்றி சிந்திச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி இயற்கை அங்காடிகளை கட்டுப்படுத்துறதுக்கும், அங்காடிகள் மட்டும் இல்லை இயற்கை இடுபொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் உரிய சட்டத்திட்டங்கள் இதுவரைக்கும் வரலை. ஆகவே மத்திய அரசு வந்து இந்த தேசிய அங்க உற்பத்தி திட்டத்தின் கீழ் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கின விவசாயிகள் அல்லது பதிவு செய்து மாறும் காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்கக்கிட்ட இருந்து உரிய சான்றின் பேரில் தான் விளைபொருட்களையோ விளைபொருட்களை வாங்கி அங்காடிகள் விற்பனை செய்யணும். அது மாதிரி இடுபொருட்கள் விற்பனை செய்கிறவங்க ஒரு இயற்கை இடுபொருள், இயற்கை பூச்சிக்கொல்லி அல்லது இயற்கை உரம் விற்பனை செய்யும்போது அதற்கு சில தரங்களையும் நிர்ணயம் செய்து அந்த தரம் உடைய இடுபொருட்கள் மட்டும்தான், அதுலேயும் எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நச்சு பொருட்கள் இல்லாத இடுபொருட்களை விற்பனை செய்யணும் சொல்லி நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்காக ஒரு இந்த இடுபொருட்களுக்கு இன்னொரு வழி இருக்குது. எப்படின்னா, இதே தேசிய அங்க உற்பத்தி திட்டத்தில் இடுபொருள் ஒப்புதல்னு ஒன்று இருக்குது. இப்போ நல்ல இடுபொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் அந்த பொருட்களுக்கு ஒரு சான்றிதழ் கேட்டு ஒரு ஒப்புதல் கேட்டு விண்ணப்பிக்கலாம். இப்போ எங்ககிட்ட விண்ணப்பம் கொடுத்தாங்கன்னா அந்த நிறுவனத்தை ஆய்வு செய்து அதனுடைய உற்பத்தி செய்யக்கூடிய முழுமையான முறைமையை ஆய்வு செய்து அதை பாதுகாத்து வைக்கக்கூடிய குடோன், அப்புறம் அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை எங்கே வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி கொள்முதல் செய்கிறாங்க, அப்புறம் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருளிலிருந்து கழிவை என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான இயற்கைக்கும் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த மண்ணுக்கும் கெடுதல் இல்லாமல் ஒரு பொருளை தயாரித்தாங்கன்னா அந்த பொருட்களுக்கு நாங்கள் வந்து இது இயற்கையான இடுபொருள், பயிர்களுக்கு மிக உகந்ததுன்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்குறோம். அப்படி ஒப்புதல் பெற்ற இடுபொருட்கள் இன்றைக்கி நம்முடைய சந்தையில் இருக்குது. விவசாயிகள் வந்து இப்போ பண்ணையிலேயே அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களை தயாரிக்க முடியல, ஒரு சில பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது, எங்களால் தயாரிக்க முடியல, அப்போ எங்கள் பயிர்கள் நாங்கள் இயற்கை வேளாண்மை செய்ய விரும்புகிறோம், அப்போ அந்த பயிர்களுக்கு நான் வந்து வெளியே கடையிலேருந்து இயற்கையான இடுபொருட்களை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன், அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தலாம், அதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடுபொருட்கள் மட்டும் வாங்கிக்கலாம்.
இப்போ அந்த மாதிரி அந்த இயற்கையான இடுபொருட்கள் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க, அதே மாதிரி விவசாயிகள்கிட்ட இருந்து ஏற்றுமதிக்காக பொருட்களை வாங்குறவங்க, இவங்க மூணு பேருக்கு இடையில ஏதாவது அந்த ஒப்பந்தம் மாதிரியோ அல்லது இவங்க ஒருத்தவங்களை பத்தி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த சான்றளிப்பு துறை ஏதாவது ஏற்பாடு செய்யுதுங்களா?
நிச்சயமா செய்யறோம்மா. இப்போ வந்து நான் பயிற்சி கொடுக்குறோன்னு சொன்னோம், வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை நம்முடைய பதிவு செய்த விவசாயிகளுக்கு, குழுக்களுக்கு மற்றும் நிறுவனங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சியில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதியாளர்கள், உள்நாட்டு வணிகர்கள், இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இயற்கை அங்காடிகளை எல்லாம் கூப்பிடுறோம். கூப்பிட்டு அவங்களுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் ஒரு கலந்துரையாடலை நாங்கள் உண்டு பண்ணுறோம். அதில் வந்து அந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய ஒப்பந்தம் கூட செஞ்சுக்கிறாங்க. இந்த விலைக்கு நான் இவ்வளவு காய்கறிகள் கொடுக்குறேன், இவ்வளவு பயிர் வகைகள் கொடுக்குறேன், நெல் கொடுக்குறேன், அரிசி கொடுக்குறேன், கரும்பு இந்த மாதிரி சர்க்கரை கொடுக்குறோம், இப்படி எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் அமைத்து கொடுக்குறோம் தவிர இதில் நாங்கள் வந்து நேரடியாக தலையிடுறதில்லை. பட் அந்த ஒரு பையர் செல்லர் மீட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாங்கள் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். இது தவிர எங்களுடைய வெப்சைட், எங்களுடைய இது இருக்குது, அதில் வந்து நாங்கள் எங்களுடைய பதிவு செய்த விவசாயிகளின் பட்டியலையே அதில் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஏற்றுமதியாளர்கள் லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம். இதை வந்து லிங்க் பண்ணி நம்ம இந்த அபிடா நிறுவனத்தின் வெப்சைட் அதையும் லிங்க் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நிறைய விவரங்கள் நாங்கள் அதுலேயும் கொடுத்துருக்குறோம். ஒரு விவசாயி நேரடியாக வந்து அந்த வெப்சைட் மூலமாகவே பதிவு செய்யலாம். அப்புறம் பையர், அதாவது அவங்களுக்கு அவங்க என்ன உற்பத்தி செய்கிறாங்களோ அதை வாங்குறவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் ஏற்றுமதியாளர்கள் யார் யார் இருக்கா, அது மாதிரி அதையும் தெரிந்து கொள்ளலாம்.
சரிங்க, இப்போ நம்ம நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கை அங்காடிகள் அவங்க கூட இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
இருக்குங்க. அதாவது இப்போ இயற்கை அங்காடிகளின் பதிவுன்னு ஒன்று தனியாக வச்சுருக்குறோம். அது எப்படின்னா, இந்த அபிடா நிறுவனம் வந்து இந்த ட்ரேட் அப்ரூவல்னு சொல்கிறோம், அதாவது விற்பனை அங்கீகாரம், விற்பனை அங்கீகாரம் வழங்கலாம், அந்த உரிமை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த விற்பனை அங்கீகாரம் பெறக்கூடிய தகுதி ஒரு அங்காடிக்கு எப்போ வருதுன்னா, அவங்க வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிற அனைத்து பொருட்களும் அங்கக முறையில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கணும். அங்கக முறையில் தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தேவையான சான்றிதழ் அவங்க வச்சுருக்கணும். இது மட்டுமில்லை, அந்த பொருட்களுக்கு உரிய விபர அட்டை, லேபிளிங்னு சொல்லுவோம், அது மாதிரி அவங்க பண்ணியிருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம கோவையில் இருக்கக்கூடியவங்களால் பண்ண முடியல. ஒரு சிலர் இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணுற நிறுவனங்கள் இருக்குது, அவங்க இந்த மாதிரி அனைத்து பொருட்களும் இந்த மாதிரி பண்ணி உரிய விபர அட்டையோட விற்பனை செய்கிறாங்க. அப்படியும் அவங்களுக்கும் வந்து கொள்முதலுடைய முழு ஆவணங்களையும் பராமரிக்க முடியல, விற்பனைக்கு சரியான முழு ஆவணம் இருக்கணும். இது மட்டுமல்ல, அந்த பொருட்களுக்கு அவங்க வந்து அவங்களுடைய குடோன், அப்புறம் அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது கொண்டு வர்றது பண்ணையிலிருந்து அவங்க குடோன் கொண்டு வர்றது, அங்கேருந்து கடைகள் கொண்டு போகிறது, இது எல்லாமே மற்ற பொருட்களோட சேர்க்கக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். இதுக்கு நிறைய விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு அங்காடிக்கு ஒப்புதல் கொடுத்து இயற்கை அங்காடின்னு சொல்லி அபிடாவுடைய அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விவர அட்டை அப்படி அதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த ஆய்வு கூடங்கள் வேணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? அதில்
நிச்சயமாக வேணும். ஆனால் ஆய்வு பண்ணாமல் இவங்க வந்து நம்முடைய சான்றளிக்கப்பட்ட பொருட்களை விவசாயிகள்டிருந்து கொள்முதல் செய்யும்போது அந்த விவரங்களை அந்த அட்டையில் கொடுத்து அவங்க விற்பனை செய்யலாம். சான்றளிக்கப்பட்ட பொருட்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா சான்று வழங்குவது வந்து ஒரு 3 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் அந்த பண்ணையை முழுமையாக ஆய்வு செய்து அதற்குரிய ஆவணங்களுடன் பண்ணையிலையும் பதிவுகளுடன் அந்த சான்றுகள் வழங்கப்படுகிறது. அந்த சான்றுகளின் அடிப்படையில் விபர அட்டை பொருத்தி விற்பனை செய்யலாம்.
இப்போ நீங்க ஏற்றுமதிக்கு சொல்லும்போது ஒரு சில பரிசோதனைகள் வந்து செய்ய சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு
சொல்லுவாங்க.
இப்போ அந்த பரிசோதனைகள்லாம் எப்படிங்க துறையினுடைய இந்த ஆய்வு கூடத்துல மட்டும்தான் பண்ண முடியுங்களோ அதுக்கு வேற ஏதாவது?
இல்லை, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, இது வந்து ஒரு உலக அளவில் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு தர கட்டுப்பாடு. இந்த தரம் வந்து உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு தரம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரிசோதனைகள்னு வரும்போது எல்லா ஆய்வகங்களையும் செய்கிற பரிசோதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்குன்னு சில நிர்ணயிக்கப்பட்ட பரிசோதனை கூடங்கள் இருக்குது. அது வந்து NABL அக்ரிடிஷன் சொல்கிறாங்க. NABL சொல்லக்கூடிய தேசிய அளவில் உலக அளவில் ஆய்வகங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆய்வகங்கள் வந்து உலகத்தரம் வாய்ந்தது. அவ்வாறு உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகங்களில் மட்டும்தான் இந்த பரிசோதனைகளை நம்ம செய்யலாம். ஏன்னா அவங்கள ஒரு முறை வச்சுருக்கிறாங்க, மாதிரிகளையும் அவங்களே வந்து பண்ணையிலே வந்து மாதிரி எடுத்து கொண்டு போய் பரிசோதனை பண்ணி முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அந்த முடிவுகள் வந்து உலகத்தில் எல்லா நிறுவனங்களாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அந்த நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். தமிழகத்தில் சென்னையில் ஒரு ஆய்வகம் அந்த மாதிரி இருக்குது.
சரி, இப்போ சொல்லும்போது இந்த ஒரு விவசாயி பதிவு பண்ணுறாரு அப்படின்னாக்க அந்த ஒரு அங்கக முறைக்கு மாறும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக விவசாயிகளுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
முக்கியமாக அந்த மாறும் காலம்னு சொல்கிறது, ஒரு பண்ணை கன்வென்ஷனல், அதாவது நம்முடைய உரம் பூச்சி மருந்துகள் அனைத்தையும் பயன்படுத்தி மண்ணில் எல்லா ரசாயனங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலிருந்து முழுமையாக இயற்கையான ஒரு முறைக்கு மாறணும். அது நிறைய நம்ம நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில் இருக்கணும், அங்கே கரிமம் அளவு வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கணும். ஒன்று ரெண்டு அளவுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பண்ணைகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வரக்கூடிய அளவில் அந்த பண்ணையில் பார்த்தோன்னா மண்புழுக்கள் நிறைய இருக்கும். அந்த மண்ணின் வளம், மண்ணை பார்த்தா ஒரு நல்ல ஒரு மனம் அந்த மண்ணிலிருந்து இருக்கும், பொல பொலன்னு இருக்கும் மண். இந்த மாதிரி மண்ணை மாற்றக்கூடிய ஒரு காலம். அதற்கு நிறைய முறைகளை விவசாயிகள் கடைபிடிக்கிறாங்க. அதில் ஒரு முறை வந்து நான் மூடாக்குகள் பயன்படுத்துறது சொன்னேன். மூடாக்குகள்னால மண்ணின் வளத்தை நல்லா அதிகப்படுத்த முடியும். அப்புறம் பல தானிய பயிர்களை விவசாயிகள் விதைத்து அதை உழணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இயற்கை தழைச்சத்து வந்து மண்ணுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு இது. இது தவிர பார்த்தோன்னா நிறைய இந்த கிளைரிசீடியா இந்த மாதிரி விதைகளை நட்டு அதை மண்ணில் மடக்கி உழுதோம்னா நிறைய மண்ணுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாறும் காலத்தில் இருக்கும்போது மாறும் காலத்திலேயே நம்ம அங்கக சான்றளிப்புக்கு பதிவு செய்யப்பட்ட பண்ணைகள் வந்து மற்ற பண்ணைகளில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கணும். வேறுபட்டு இருக்கணும்னு சொன்னால் பண்ணைக்கு வெளியே இருந்து எந்த விதமான ஒரு பொருளும் பண்ணைக்குள்ளே வரக்கூடாது. இப்போ மழை பெஞ்சுன்னா பக்கத்து பண்ணையிலேருந்து தண்ணி இந்த பண்ணைக்கு வரும், அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி வரும்போது இந்த பண்ணையின் பண்ணை மாசுபடும். இந்த மாசுபடுவதை நம்ம தவிர்க்கிறதுக்கு பண்ணையை சுற்றி ஒரு ட்ரென்ச்சு, அதாவது ஒரு குழி இருக்கிற மாதிரி வாய்க்கால் மாதிரி வச்சு மழை பெய்யும்போதோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணைகளிலிருந்து ஏதாவது தண்ணி வந்து இந்த பண்ணைக்குள்ளே வராத அளவுக்கு தடுத்து விவசாயிகள் பாதுகாக்கணும். பண்ணை மாசுபடுவதை நிச்சயமாக தவிர்க்கணும். அப்படி பண்ணை மாசுபடும் போது மாறும் காலம் மாசுபட நேர்ந்தால் அந்த பண்ணையின் மாறும் காலத்தை நாங்கள் நீட்டிப்போம். மாசுபட்டால் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் மாசுபடும்போது அந்த பகுதியை சான்று பெறும் பகுதியிலிருந்து நீக்கம் செய்து மற்ற பகுதிகளுக்கு மாறும் காலத்தின்படி சான்று கொடுப்போம். அந்த பகுதிக்கு மாறும் காலம் மறுநிர்ணயம் செய்து ஒரு 6 மாசமோ 1 ஆண்டோ தள்ளிப்போம்.
சரிங்க. இப்ப வந்து அதாவது இப்ப பக்கத்து பண்ணையில வந்து அவங்க இந்த வேதிப்பொருட்கள் பயன்படுத்திக்கிறாங்க, அது அந்த மழை தண்ணீர்னால அடிச்சிட்டு வந்து நம்ம பண்ணைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர இந்த மழை தவிர வேற ஏதாவது இந்த மாதிரி அந்த பண்ணையினுடைய இயல்பு மாறி போறதுக்கு வேற காரணங்கள் ஏதாவது இருக்குங்களா?
பண்ணையின் இயல்புகள் மாறுறதுக்கு மழை ஒரு காரணம் சொன்னோம். இது தவிர காற்றின் மூலம் சில மாசு இருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு பெரிய அளவில் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து நிறைய கிளைரிசீடியா அல்லது உயிர் வேலிகள் பண்ணையில் நாங்கள் அமைக்க சொல்கிறோம். பண்ணையை சுற்றி உயிர் வேலி அமைச்சா பண்ணை வந்து மாசுபடுவதை மிக அழகாக தடுக்கலாம். இன்னும் பண்ணையில் எடுத்தோன்னா பக்கத்து பண்ணைக்கும் நம்முடைய அங்கக பண்ணைக்கும் இடையே ஒரு விலகு தூரம், ஒரு குறைந்த ஒரு அளவு, ஒரு 10 அடி அல்லது 3 மீட்டர் பராமரிக்கணும். இப்ப விலகு மண்டலம் பராமரிக்க முடியலனா ஒரு ரோடு இருந்தா அது போதும். ரோடே இல்ல, பக்கத்துல பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் வந்து கட்டாயமா ஒரு உயிர் வேலி அமைச்சிடணும். இவங்க பண்ணையில உயிர் வேலி அமைச்சா அது வந்து பல விதத்துல பண்ணைக்கு பயனுள்ளதா இருக்கும். உயிர் வேலின்னு சொல்றது இப்ப நம்ம உயிருள்ள தாவரங்கள் மூலமா ஒரு வேலி அமைக்கிறது தான் உயிர் வேலி. இப்ப இதுக்கு வந்து பல விதமான தாவரங்கள், காட்டாமணக்கு அல்லது கிளைரிசீடியா இந்த மாதிரி தாவரங்களை வேலியில நட்டு வளர்த்து அது வந்து நல்ல முறையில பராமரிக்கணும். பராமரிச்சிட்டாங்கன்னா அந்த இந்த தாவரங்கள் மூலமாவே நமக்கு ஒரு வேலி அமைக்கப்படுது. இதே நம்ம பண்ணைய பாதுகாக்கும் மாசுபடுறதுல இருந்து. இந்த மாதிரி
அந்த விலகு தூரம் அப்படிங்கறது வந்து நமக்கு பராமரிக்க முடியாத பட்சத்துல
இந்த உயிர் வேலி கட்டாயம் அமைக்கணும். விலகு மண்டலம் பராமரிக்க முடியல, பக்கத்து பண்ணைக்கும் எனக்கும் 10 அடி இல்ல, அதை பராமரிக்க முடியலன்னா இவங்க பண்ணையிலேயே 10 அடி விட்டுதான் அவங்க வந்து சான்று பெற முடியும். 10 அடிக்கு சான்று கிடைக்காது. அந்த 10 அடியில விளையக்கூடிய பொருட்களை அவங்க அங்க பொருட்கள்னு விற்க முடியாது.
சரி, இப்ப நீங்க சொல்லும் போது இந்த இடுபொருட்கள் வந்து இயற்கை முறையில தயாரிக்கப்பட்டதா இருக்கணும், அந்த மாதிரியான கொடுத்தாதான் இந்த சான்று கொடுப்போம் சொல்றீங்க. அதே மாதிரி விதைகளும் ஒரு முக்கியமான இடுபொருள் இல்லைங்களா?
நிச்சயமா.
இந்த விதைகள் வந்து அதே மாதிரி அங்கக முறையில உருவாக்கப்பட்ட விதைகளா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட விதைகள் இன்னைக்கு இந்த அங்கக வேளாண்மை செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு தாராளமா கிடைக்குதுங்களா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம விவசாயிகளுக்கு விதைகள் கிடைப்பது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அங்கக முறையில் விதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்க விதைகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிக விலையாக இருக்கிறதுனால நம்ம விவசாயிகளால் அந்த விலை கொடுத்து அதை வாங்கவும் முடியல. இன்னும் ஒரு இது என்னென்னா, அங்கக முறையில் நாங்கள் வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை அதிகமாக பயன்படுத்த விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்வதில்லை. நாட்டு ரகங்கள், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளரக்கூடிய நம் பகுதியில் உள்ள ரகங்களை தான் அதிகமாக பயன்படுத்த சொல்கிறோம். அவ்வாறு பயன்படுத்த வேண்டிய விதைகளும் கூட இன்னைக்கு வந்து மருந்து கலந்த வகையில் தான் நிறைய நிறுவனங்கள் விற்பனை செஞ்சிட்ருக்குறாங்க கடைகள் அங்காடிகள் மூலமாக. இதை விவசாயிகள் வந்து வேற வழியே இல்லைன்னா விவசாயிகள் இந்த மாதிரி விதைகளை வாங்கி அதனுடைய நச்சுத்தன்மையை நீக்கி பயன்படுத்தலாம். இந்த நச்சுத்தன்மையை கட்டாயமாக நீக்க வேண்டும். அதற்கு சில வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்குறோம். அவங்க அங்கக முறையில் நச்சு, அதாவது அன்ட்ரீட்டட் நச்சு கலக்காத விதையை பயன்படுத்தலாம். அங்கக முறையில் விளையலைனாலும் விவசாயிகள் பயன்படுத்தும் விதை வந்து நச்சு கலக்காத விதையா இருக்கணும். அந்த விதை நேர்த்தி செய்யாத, அந்த வேதிப்பொருட்கள் மூலமாக விதை நேர்த்தி செய்யாத விதைகள் அல்லது அசோஸ்பைரிலம் ட்ரைகோடர்மா விருடி இவற்றை பயன்படுத்தலாம். இவை அனைத்தும் அனுமதிக்கப்பட்ட இடுபொருட்கள், இயற்கை முறையில் உள்ளது. ஆனா வேதிப்பொருட்களை வைத்து விதை நேர்த்தி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தடவை பயன்படுத்தின விதையிலிருந்து அவர்கள் விதை எடுத்து திரும்ப பயன்படுத்துவது விவசாயிகளுக்கு சிறந்தது.
அப்போ வந்து விதைக்காக அவங்க திருப்பியும் தேடி போக வேண்டாம்.
அவர்களே விதை உற்பத்தியை செஞ்சு விதைக்கு அவங்களே விதையை எடுத்து வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா ரகங்களை மட்டும்தான் இந்த முறையில் நாங்கள் வந்து பயிரிட ஆதரிக்கிறோம். வீரிய விதைகளை பயன்படுத்துறதுக்கு தடை இல்லை, ஆனால் வீரிய விதைகள் அவங்களுக்கு கிடைக்காது. கிடைத்தாலும் மருந்து கலக்கப்பட்ட விதைகள் தான் கிடைக்கும். அந்த மருந்து நீக்கி அவர்கள் பயன்படுத்தணும். அதில் ஒவ்வொரு முறையும் மருந்து நீக்கி தான் பயன்படுத்தணும். ஆனால் நாங்கள் வந்து அங்கக முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் ரக விதைகளை அதிகமாக பயன்படுத்துவதற்கு பரிந்துரை செய்கிறோம்.
எப்படி அவங்க வந்து இதற்கான இடுபொருட்களை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி
விதையையும் உற்பத்தி செய்யணும் அவங்களே. அப்பதான் ஒரு பண்ணை வந்து முழுமையான ஒரு அங்கக பண்ணைன்னு சொல்லி நம்ம வந்து நல்ல சான்று கொடுக்கலாம்.
சரிங்க சார், இது வரைக்கும் இந்த அங்கக சான்றளிப்பு பத்தி நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த விவரங்கள் விவசாயிகளுக்கு எடுத்து சொன்னதுக்காக விவசாயிகள் சார்பிலையும் சமுதாய வானொலி நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
மிக்க நன்றிமா. வணக்கம்.
இதுவரை அங்கக சான்றளிப்பு முறை பற்றி விளக்கங்கள் தந்தவர் கோயம்புத்தூர் விதை சான்று மற்றும் அங்கக சான்று துறையின் மதிப்பீட்டாளர் முனைவர் டாம் பி சைலஸ் அவர்கள். உடன் உரையாடினார் என் குணவதி.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். கடிதங்கள் மூலமா தெரிவிக்கிறதா இருந்தால் விரிவாக்க கல்வி இயக்குனர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதலாம். தொலைபேசி மூலமா உங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறதா இருந்தா 243-1055 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே.